மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 பேரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா, ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த இறை சிந்தனையின் நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் ஆண்டவருக்குள்ளே நிறைவாய் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இந்த கொரோனா காலம் இருக்கிறது. அதாவது கிபி கிமு அப்படின்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் அப்படின்லாம் சொல்லி. இப்போது இந்த சம்பவத்துக்கு பிறகு கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமாகி போகிறது. ஏனென்றால் இதில் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் நம்ம மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு இருக்கிறவங்க அபரிவிதமான ஆசீர்வாதத்தின் மாற்றங்களை பார்க்குறாங்க. வேதனைக்குள்ளே கடந்தவங்க இன்னும் வேதனையை கண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, துன்பத்தின் வழியில் அவங்க எழுந்திருக்க முடியாத ஒரு துன்ப நிலையை சந்தித்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு இருக்கிற பொழுது தீமையை கூட அவர் நன்மையாக மாற்றுகிறார். பிளஸ்ஸிங் இன் டிஸ்காய்ஸ் என்று ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு தீமையிலும் நன்மை விளைகிற ஒரு பாக்கியத்தை யார் செய்ய முடியும்னா கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற அதே தீமையை என்ன செய்வார், நன்மையாக மாற்றுவார். பைபிளில் நிறைய உதாரணம் இருக்குது. உதாரணத்திற்கு தாவீது அரசரை சொல்லணும் அப்படின்னா, தாவீது அரசர் ஒரு தப்பு பண்ணிட்டார். இட் இஸ் அ டிஸ்காய்ஸ், அதாவது ஒரு கவலையான ஒரு வருத்தமான ஒரு செயல் தான். அவர் ஒரு தவறான உறவில் உரியாவினுடைய அந்த மனைவியை போய் பத்சபாவோட அவர் இருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. ஆனால் அவர் மனமருந்தி மன்னிப்பு கேட்குறார் கடவுள்கிட்ட. மனமருந்தி அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு ஆண்டவர் அவரை மன்னிச்சிட்ட பிறகு என்ன செய்கிறாரு, அந்த எது வந்து ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலையில் இருந்ததோ அதையே ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். சாலமனை வந்து அவருக்கு பின்னாடி உயர்த்துறாரு பாருங்க. அப்போ கடவுளிடத்தில் நம்ம சரணாகதி ஆகுகிற போது எதுவுமே செய்ய முடியாது, விளங்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதையும் அவரால் மாற்ற முடியும். ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம இந்த காரியத்தெல்லாம் பார்க்கிற போது ஒரு விஷயம் நமக்கு உள்ளத்தில் புரியணும். என்ன அப்படின்னா, கடவுளுடைய அற்புதமான அந்த வழி நடத்துதல். இன்றைக்கி கடவுள் நமக்கு அந்த ஆற்றலை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த ஆற்றலை நம்ம என்ன செய்யணும்னா உணர்ந்து எடுத்து பயன்படுத்தணும். அதுக்கு தான் ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லுவோம், ஞானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஞானம், விஸ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை. இன்றைக்கி நம்முடைய வாழ்வியல் தளத்தில் ஒருத்தர் பேசும்போது பழகும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவங்களுக்கு ஞானம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். அதுக்காக கண்டுபிடிச்சிட்டு உன்ட்ட இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். எப்போ சொல்லணும், எப்போ வெளிப்படுத்தணும், எப்போ வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரியலன்னா அவர்களிடத்துல ஞானம் இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய தந்தை சுகமில்லாமல் படுத்து கிடந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த சமயத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவருக்கு கேன்சர் ப்ராப்ளம். ரெண்டு பேர் வந்தாங்க, பெரியவங்க, எல்லாம் வளர்ந்தவங்க, எல்லாம் குடும்பத்தில் வழிநடத்தி கொண்டு இருக்கிறவங்க வந்து அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த வியாதி வந்தால் ஒருத்தரும் பிழைக்க மாட்டாங்கண்ணே, இந்த வியாதி வந்தால் மூணே மாதம் ஆளை மூடிடுண்ணே. பாருங்கள், மூணே மாதம் ஆளை மூடிடும், பிழைக்க மாட்டாங்க, அவங்கள எந்திரிக்கவே முடியாது, இதுக்கு மருத்துவமே கிடையாது. பாருங்கள், அந்த யார்கிட்ட பேசுறது, நோயாளிகிட்டையா? பாருங்கள், அதிகாலை நேரம் அவர்கள் வந்து ஒரு நோயாளியை பார்க்க நம்ம போகிறோம் அப்படின்னா எதுக்கு போகிறோம்? அவர்களுக்கு நம்ம உற்சாகத்தை கொடுக்கணும். அடுத்த நாள் அவங்க சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்களோடு இருக்கிறார், தைரியமாக இருங்க, ஆண்டவருடைய காரியம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய பணி. நீ சாக போகிறங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம இல்லை, ஆண்டவர் நம்ம திட்டமே தெரியும். சில நேரத்தில் நாங்கள் சில பேருக்கு அவஸ்தை கொடுக்குறப்போ அல்லது ஜபிக்கிறப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ அதை மறைமுகமாக தான் நாங்கள் சொல்லிட்டு வருவோம், கவலைப்படாதீங்க, எது நடந்தாலும் ஆண்டவருக்குரிய காரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வீட்டுக்காரவங்களுக்கு புரியும், இது ஞானம். கண்ணுக்கு முன்னாடி நோயாளிகிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு நீ எல்லாம் தேர மாட்ட, நீ செத்து போயிடுவ, இது வந்து ஞானமா? இப்போ இப்படிப்பட்ட ஆட்களும் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, நம்மளோட தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மற்றவங்களை பார்க்கக்கூடாது, நம்மளை பார்க்கணும், நம்மை சோதித்தறியணும், நாம் ஞானத்தோடு செயல்படுறோமா? இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் உளவியல் ரீதியாக பிரச்சனைகள் வருது. உளவியல் அப்படின்னா மன ரீதியான பிரச்சனை, புரிகிற மாதிரி சொல்லணும்னா மென்டல் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மென்டல்னால் என்ன, மன ரீதியாக அவங்க அழுத்தத்திற்குள்ளே உள்ளே போய் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்கள் நிலையை இழந்து போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களை வழிநடத்தியவர்கள் அவர்களை ஞானத்தோடு வழி நடத்தலை, அவரும் ஞானத்தோடு தன்னுடைய வழியை கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலைகள் சூழ்ந்திருக்கிற போது தான் இந்த மாதிரியான வேதனைகள் வந்து குவிந்து விடுகிற. அதனால தான் சொல்லுகிறோம், நம்முடைய வழிகளை மாற்றி ஆண்டவருக்கு உகந்த விதமான அந்த ஞானத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள முயற்சிக்கணும். ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை நிரப்பும்போது எதால் நிரப்புறாரு? நம்ம ஆசீர்வாதம்னோனையும் எதில் பார்க்குறோம், பணத்தில் பார்க்குறோம், பெருமையில் பார்க்குறோம், நம்ம அதிகாரத்தில் பார்க்குறோம், நமக்கு இந்த போஸ்டிங் கிடச்சிட்டா நம்ம பெரிய அதிகாரம், எனக்கு இவ்வளோ பணம் வந்துருச்சுன்னா நான் பெரிய பணக்காரன், ஸோ எவ்ரிபடி வில் ரெஸ்பெக்ட் மீ. ஸோ இது மாதிரியான காரியங்களுக்குள்ளே நம்ம நிற்கும் போது அது கடவுளுடைய வெளிப்பாடாய் முழுவதுமாக இருக்க முடியாது, 100%. நம்ம அதுக்காக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடவுள் கொடுக்கலன்னு நம்ம சொல்கிறதில்ல, கடவுள் கொடுக்குறார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய தலங்களை நம்ம யோசித்து பார்க்குறோம். விடுதலை பயண நூல் 31:1-3 வரை வாசிக்கும் போது ஆண்டவர் மோசேயிடம் சொல்கிறாரு, யூதா குலத்தை சார்ந்த கூரியின் மகனான ஊரியின் மகன் பெத்செலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். இப்போ பாருங்கள், ஒரு ஏதோ ஒரு பெத்செலேல்னு ஒரு மனுஷனை கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாரு? பெயர் சொல்லி கூப்பிட்றார். அப்போ அவர் யாரெல்லாம் பெயர் சொல்லி கூப்பிட்றாரோ அவங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஏதோ ஒன்று, எதுக்கு பெயர் சொல்லி கூப்பிடணும்? ஒரு வாத்தியார்ட்ட, ஒரு கிளாஸ் டீச்சர் பெயர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னா ஏதோ ஒரு வேலை கொடுக்க போகிறாங்க அந்த மாணவனுக்கிட்ட. அதே போல் கடவுள் ஒருத்தரை பெயர் சொல்லி கூப்பிட்றாருன்னா ஏதோ ஒரு வேலை வைக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாரு, ஏதோ ஒரு செயலை செய்கிறதுக்கு அழைக்க போகிறார். அப்படி அழைக்கிற போது என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க, ஏதாவது கொடுக்கணும் அவர். அப்போ ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு பாருங்கள், ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். இறைவனின் ஆவி எதை கொடுப்பாருன்னா நம்மளால் சொல்லவே முடியாது. கடவுளுடைய ஆவி கொடுக்குற ஆசீர்வாதங்கள் மனுஷனால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது பறந்து விரிந்து கிடக்குது. எதெல்லாம் ஆண்டவருடைய ஆவியினுடைய ஞானம் ஞானத்தால் வெளிப்படுதுன்னு நம்மளால் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்ல முடியாது. நம்ம பைபிளெல்லாம் வச்சுருக்கிறோம், ஆவிக்குரிய தரிசனங்கள் அபிஷேகங்கள் இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஆவியானவருடைய அந்த கொடை என்பது வித்தியாசமானது, எண்ணிலடங்காதது. அதில் இவர் இந்த மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுக்குறார். ஞானம், அறிவு, பாருங்கள், பணம், பெருமை, அதிகாரம் அப்படின்னு போடலை. இப்போது கடவுள் இவருக்கு இதை கொடுக்குறார், தொழில் திறமை. இப்போ நமக்கும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, யூ ஹாவ் டு பிலீவ் காட் ஹாஸ் கிவன் சம்திங் டு யூ. வாட் இஸ் தட்? அது என்ன நம்ம அறியணும். பாருங்கள், மற்றவரின் ஞானத்தை விட பாருங்கள் கடவுள் வந்து ஒரு சிலரை சிறப்பாக படைக்கிறார். அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகத்தில் 4:30 கீழை நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் எகிப்தியரின் எல்லா வகை ஞானத்தையும் விட சாலமனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று. அப்போ சாலமனுக்கு கடவுள் பாருங்க ஒரு சிறப்பான ஞானத்தை கொடுக்குறாருன்னா இங்கே கம்பேர் பண்ணி காட்டுது இந்த இறைவசனம். கீழை நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் விட எகிப்தியர் எகிப்தில் கடந்த அத்தனை பேர் எல்லா வகை ஞானத்தையும் விட இந்த ஊரில் இஸ்ரவேலில் இருக்கிற அந்த சின்ன இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஒரு சாலமனினுடைய ஞானம் மிக சிறப்பாக இருந்ததுன்னா அது எங்கிருந்து வந்தது? அந்த ஞானம் அது கடவுளிடமிருந்து வந்த ஞானம். அதனால தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எது ஞானம் எது அறிவு, இந்த ஞானம் ஆண்டவர்கிட்டேருந்து வரக்கூடிய ஞானத்தினுடைய அடையாளம் எது, இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பாருங்க, யோபு புத்தகம் 28 சொல்லுது, அவர் மானிடருக்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். அதுதான் சொல்கிறோம், த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் த விஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த விஸ்டம். கடவுளுக்கு அஞ்சுங்கள் அப்படின்னாக்க கடவுளுக்கு முன்னாடி போய் கிடு 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 கையெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. மனுஷனுக்கு முன்னாடி நம்ம பயப்படுவோம். எதுக்கு பயப்படுவோம்? மனுஷன் கொண்டு விடுவான் நம்மளை, நமக்கு தீங்கழிச்சிருவான், நம்ம பேரை கெடுத்துருவான். நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சில பேரை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருகிறது. எனக்கெல்லாம் ஒரு சில பேருடைய ஃபோன் கால் வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா இவன் என்னத்துக்கு ஃபோன் பண்ணுறானோ தெரியல, எந்த பிரச்சனையை கிளம்ப போகிறானோ தெரியல, இவன் எப்படி நம்ம பேரை கெடுக்க போகிறானோ தெரியல, அந்த பயம் வரும் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. இது மனிதனை குறித்த பயம், அது அழிவின் பயம், அழிச்சிருவாங்க நம்மளை. ஆனால் கடவுளோடு இருக்கிற பயம் அப்படிங்கிறது அவர் அழிச்சிருவாருன்னு பயப்பட்டால் அது தப்பு. அவர் மாண்பு மிக்கவர், மகிமையில் நிறைந்திருக்கிறவர், மனித எண்ணத்தால் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்துக்குள்ளே இருக்கிறவர் பார்த்தீங்களா. அப்போ அவருக்கு முன்னாடி போகிறப்போ நான் எப்படி இருக்கணும்? அதனால தான் ஒரு சில அடையாளத்தை செருப்பு ஓரமாக வச்சுட்டு வாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமாக வாங்க, அவருக்கு முன்னாடி தூய்மையாக வாங்க, கோயிலில் பேசாதீங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்? கோயிலில் பேசக்கூடாதுன்னா இட் இஸ் நாட் த கேட்டகாரிக்கல் ஆர்டர், கோயில் யாரும் பேசவே கூடாது அப்படி இல்லை. தேவையில்லாமல் பேசாத, ஏன்னா அங்கே மாண்புமிக்கவர் உட்கார்ந்துருக்காரு. யூ ஷுட் ஃபீல் த ரியலைஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். அதுக்கு தான் நட்கருணை இருக்குதா? அந்த அந்த மாதிரி இடத்துல பயபக்தியாக இருங்க. அப்போ நம்மளை உருவாக்குறோம், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைங்க கற்றுக்குறாங்க, ஓ இங்கே இருக்கிறார். அப்போ பாருங்கள், அதுதான் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள்ங்கிற வார்த்தையினுடைய ஒரு சாதாரண விஷயம். ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. இல்லைங்களா, எது அறிவு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் அறிவு, தீமையை விட்டு விலகுங்கள். அப்போ பாருங்கள், இன்றைக்கு தந்தை அவர்கள் முன்னுரையில் சொன்னது போல் அகுஸ்தினாரை பற்றி இன்றைக்கி நாம் சிந்திக்கிறோம். அகுஸ்தினாருங்கிற ஒரு புனிதரை பற்றி யோசிக்கிறோம். தந்தையை முன்னுரையில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டாங்க, யார் இந்த அகுஸ்தினார், இன்றைக்கி எதுக்கு தந்தையை கூப்பிட்டுருக்குறோம் இன்றைக்கி திருப்பலி வைக்க அப்படின்னா, தந்தை வந்து அகுஸ்தினார் எங்களுடைய திருச்சி மறை மாவட்டத்தில் ஒரு சிறிய குருமடம் இருக்கிறார். குருமடத்தில் ரெண்டு விதமாக இருக்குது, சின்ன பிள்ளைங்கள்லாம் படிப்பாங்க இல்லையா, ஃபார்மேஷன் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் சின்ன குருமடம். அதில் அது எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய குருமடம். அந்த குருமடத்தினுடைய தந்தையாக இவர் இருக்கிறார், ரெக்டர் தந்தையாக இருந்து இவர் என்ன செய்கிறாரு, வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள் அகுஸ்தினாருடைய திருவிழா, அந்த குருமடத்திற்கான பெயர் அகுஸ்தினார் குருமடம். அதனால தான் தந்தையை வந்து ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கும், தந்தை வந்து இந்த திருப்பலியை நமக்கு நிறைவேற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேசி டிபார்ட்மெண்ட்லேயே டைரக்டர் வந்து ஃபாதரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ பாருங்கள், இந்த அகுஸ்தினாரை பற்றி நம்ம ஒரு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த அகுஸ்தினாரை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம். கத்தோலிக்க சமயத்துக்குள்ள தன்னை உட்படுத்தினார், மனம் மாறி வந்தார். அவங்க அம்மா பேர் மோனிகா, ஃபாதர் முன்னாடியே சொன்னார். அவங்க வந்து ஒரு டிவோட் கிறிஸ்டியன், ஒரு ஆழமான கிறிஸ்தவ நம்பிக்கையில் வாழ்ந்த ஒரு மகள். அவங்க அப்பா யார், பட்ரிஷியஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷர். அந்த பட்ரிஷியஸ் அப்படிங்கிற மனுஷர் என்னன்னா, அவர் ஒரு பேகன், அதாவது கடவுளை நம்பாத வேறு ஒரு தெய்வத்தை நம்பின ஒரு மனுஷன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்போ கன்வெர்ட் ஆகுறாருன்னா, அவருடைய டெத் பெட்டில் தான் கன்வெர்ட் ஆகுறார். சாவின் படுக்கையில் தான் அவர் என்ன செய்கிறாரு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறுறார். இன்றைக்கி சில பேர் வேறு அதாவது கணவன் வரலை, மனைவி வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே வரலை அப்படின்னு ரொம்ப அங்கலாய்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ எது வரைக்கும் நீங்கள் போகலான்னா, சாவின் படுக்கை வரைக்கும் நம்ம பேசாமல் இருக்கலாம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த நபரை நம்ம மாற்றுறதுக்கு. இந்த அப்படி தான் முயற்சி பண்ணியிருப்பாங்க இந்த அம்மா, மோனிகா அம்மா. அதனால தான் அவர் சாவின் படுக்கையில் கூட அவருக்கு அந்த மாற்றத்தை கடவுள் கொடுக்குறார். அதனால் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, இந்த வாலிப பசங்க ஒரு பையன் வந்து சொன்னாப்புல, ஃபாதர் இது என்ஜாய் பண்ணுற காலம், ஃபாதர் திஸ் இஸ் த லைஃப் டு என்ஜாய், திஸ் இஸ் த டைம் டு என்ஜாய். நமக்கு ஒரு நேரம் வரும் பாருங்க, அந்த சாவின் நேரம் வரும் பாருங்க, அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரே என்னையே மன்னிச்சிருங்கப்பான்னா ஆண்டவர் மன்னிச்சிருவார் ஃபாதர். அதனால் எதுக்கு ஃபாதர் இப்போவே ஆரம்பித்து பாவத்தெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி இப்போவே ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும்னு போராடி அதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம விட்டுடுவோமே ஃபாதர். அதனால் எல்லாத்தையும் தாண்டி வந்து அப்புறமா கடைசியில் நான் என்ன செஞ்சிருவேன், சரண்டர் ஆகிடுவேன் ஃபாதர், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். நாளைக்கு உனக்கு என்ன நடக்குன்னு தெரியுமாடா தம்பி அப்படின்னு, நாளைக்கு நீ உயிரோடு இருப்பியா தெரியாது. அதனால தான் சொல்கிறோம், நாளைக்குன்னு சொல்லிடாத, மாற்றத்திற்கான நேரம் இன்றைக்கானது. இன்றைக்கு உனக்கு அந்த அறிவு பேசுது அப்படின்னா அந்த அறிவின்படி நீ யோசிக்கணும். இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு என்னுடைய உள்ளத்தை நான் கொடுக்கணும், நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியாது. இந்த இரவே நீ எடுக்கப்பட்டாலும் படுவாய். என்னடா அந்த சாமியார் ராத்திரியே எடுத்துருவாங்கன்னு பயமுறுத்துறாரேன்னு பயந்துடாதீங்க, பி அலர்ட். அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ பாருங்க, இந்த அவங்க அப்பா பேர் இப்படி இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் போராடலாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஹி ஹேட் அ பிரதர், அவருடைய ஒரு அவருக்கு சகோதரர் நேவிகியூஸ் அப்படிங்கிற ஒரு பிரதர் இருந்தார். அவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, சிஸ்டர். அவருடைய பேர் வந்து சொல்லப்படலை, நேம் வாஸ் லாஸ்ட், அந்த பேர் இல்லை. பட் கன்வென்ஷனலி ரிமெம்பர்டு அஸ் பெர்பத்துவா அப்படின்னு சொல்லி ஒரு பேரால் வச்சுருக்கிறாங்க. மூதாதையில் அப்படி சொல்லி அப்படியே ஒரு பேரை வச்சு அந்த பேர் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு அசம்ஷன், அந்த பேரை வச்சுருக்காங்க பெர்பத்துவா அப்படின்னு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவர் ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறாருங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவர். அவங்க வந்து குடியேறின மனுஷங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குடியேறி இப்படியா சுற்றிக்கிட்டு இருந்தவங்க. அதனால் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் தடம் புரண்டுருச்சு. ஃபாதர் தோக்கத்தில் சொல்லிட்டார், தடம் புரண்டுச்சுன்னா எப்படி புரண்டுச்சுன்னா சுத்தமாக புரண்டுருச்சு. சில பேரெல்லாம் இன்னமும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, என் பிள்ளை இப்படி இருக்கான் ஃபாதர், என் பிள்ளைய வச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படி இப்படின்லாம் ரொம்ப புலம்புறீங்க. அது இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் எல்லாம் தாறுமாறாக தான் நடக்குது, எல்லாம் புரண்டு போச்சு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம்லாம் கொடுக்கப்பட்டுருது. இந்த மோனிகா அம்மா என்ன பண்ணுனாங்க, 20 ஆண்டு காலம் ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க நம்மளுடைய வரலாறு குறிப்புகளில், ஒரு 20 ஆண்டு காலமாக அவங்க என்ன செய்தாங்க, அந்த பையனுக்காக அழுதுகிட்டு இருந்தாங்க. அவர் 31வது வயசில் தான் ஆண்டவரை தேடி உள்ளே வந்திருக்கிறார். அப்போ 20 வயசில் 20 வருஷம் அவங்க போராடி இருக்காங்கன்னா அவருக்கு எத்தனை வயசில் அவர் தாண்டி போயிருப்பார் பாருங்களேன். அவர் 11வது வயசுலேயே அவர் தடம் புரண்டுட்டாருன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், அந்த இயர்லி ஏஜ்லேயே அவர் வந்து நாட் ஓகே. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், பிறந்த குழந்தை எல்கேஜி படி ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, என் பிள்ளை சரியில்லை ஃபாதர், என் பிள்ளைய நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது ஃபாதர், என் பிள்ளைக்காக மன்றாடுங்க ஃபாதர். நான் கூட சொல், டோன்ட் வரிம்மா, அதெல்லாம் ஆண்டவர் வழி நடத்துவார்மா. உன் பிள்ளை என்ன செய்கிறாருமா, அவர் யூகேஜி படிக்கிறார் ஃபாதர். தூக்கி வாரி போட்டுச்சு, யூகேஜி படிக்கிறானா எப்படி, இன்னும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போகல. அந்த குழந்தைக்காக அவ்வளோ உருகுது அந்த அம்மா. தயவுசெய்து நம்ம கடவுளை சோதி குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்கணும். குழந்தைகள் வளருகிற போது சில பேர் என்ன செய்வாங்க, குழந்தையாக பார்க்க வேண்டிய நேரத்தில் அந்த குழந்தை மேலே பெரிய பொறுப்புகளை வச்சு, அந்த குழந்தை அப்படி இல்லை இப்படி இல்லை, நீ அந்த குழந்தை மேலே கவலையை வைக்க வைக்க அந்த குழந்தை இன்னும் கவலையினுடைய நிலையைத்தான் மாறிக்கிட்டே போகுமே ஒழிய கடவுளுடைய அடையாளமாக மாற முடியாது. அப்போ குழந்தைய குழந்தையாக பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஒரே வாழ் பண்ணுறான் ஃபாதர், கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்க ஃபாதர், நாங்கள் என்ன மந்திரிச்சு தண்ணி தெளித்து விட்டு அவர் மாறிடுவாரா, அதான் நிறைய பேர் நினச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படித்தான் அங்கே மந்திரிச்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் கோயில் பக்கமே வரமாட்டேங்கிறான். ஒரு கோயிலுக்குள்ளே எலியாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சான். ஒரு ஃபாதர் இன்னொரு ஃபாதர் சொன்னாரான், என் கோயில் பூரா ஒரே எலியாக சுற்றுதியா, மனுஷ மக்களே காணோம், ஒரே எலி தான் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இல்லை இல்லை ஒன்றும் பண்ணாத, ஒவ்வொரு எலியாக வரும்போது அதை அந்த பேப்டிசம் பிரேயரை சொல்லி திருமுழுக்கு கொடுக்குற ஜபத்தை சொல்லி தீர்த்தம் தெளிச்சிடு அப்படின்னாரன். தெளிச்சு கொஞ்ச நாளில் எளிய காணமா, என்னடா அண்ணா பேப்டிசம் வாங்கினோன்னு எல்லாம் ஓடி போயிடுது வெளியில், ஞானஸ்தானம் வாங்கினோன்னையும் மனுஷனும் ஓடுறான், எலி கூட ஓடி போயிடுதான். அதுலேருந்து எலி வர்றது இல்லையா? எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா, திருமுழுக்கு வாங்குறப்ப தான் கோயிலுக்குள்ளே வரான் மனுஷன், நம்ம ஆளுங்க விசுவாசிகள். அதுக்கப்புறம் எப்போ வரான்னா, கல்யாணத்துக்கு வந்து இப்படி நிற்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கல்லறைக்கு போகிறப்ப தான் தூக்கிட்டு வருவாங்க. அந்த பர்மிஷன் கொடுத்துருந்தா கூட கோயிலுக்கு வந்திருக்க மாட்டாங்க, இவங்களாம் நேராக போய் கல்லறையிலேயே படுத்திருப்பாங்க. அது யார் அவங்க அந்த அவங்க கண்ட்ரோல் இல்லாதனால யாரோ தூக்கிட்டு வந்து கோயிலில் வச்சுருவாங்க. அது அவருடைய விசுவாசிகள் எல்லாம் நம்ம பார்த்தா தெரியும், கல்லறையில் இப்போ அந்த இறப்பு திருப்பலி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஜே ஜே ஜேன்னு குளிப்பாட்டுவான், பாடியை போட்டு இப்படி கட்டுன்னுவான், அதை கட்டை அவுத்துருன்னுவான், இதை அவருன்னுவான், இப்படி திருப்பணும் பாடியன்னுவான், எல்லாம் சொல்லுவான். நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன் அப்படியே, எல்லா சேட்டையும் நல்லா இருக்கும். ஓகே, அதெல்லாம் ஒரு அந்த உடலுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம், நம்ம சொந்தமாச்சே, எல்லாம் கொடுத்து குளிப்பாட்டி அதை எண்ணெயை தடவி சீயக்காயை தடவி கழுவி குழுவி எல்லாம் புடவையை கட்டி அல்லது வேட்டியை கட்டி சட்டையை போட்டு எல்லாம் கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே பயபக்தியாக வச்சுட்டு எல்லா போயிலும் வெளியில் போயிடுவான், சாமியாரும் பாடியும் தான் இருக்கும். ப்ரைஸ் எல்லாம் நான் கூட நினைப்பேன், எதுக்குடா அவ்வளோ பண்ணுனாங்க, பண்ண வேண்டியது இதுதானே கோயிலில் இந்த ஆத்மா. அந்த ஆத்மா உண்மையாலுமே நான் நினைப்பேன், சப்போஸ் அந்த ஆத்மா ஆண்டவர்கிட்ட போகாமல் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவோம். ஏன் தெரியுமா, எதை பண்ணணுமோ அதை பண்ணாமல் எல்லாத்தையும் பண்ணி என்னை தனியாக விட்டு போயிட்டாங்க. அந்த ஆத்மாவுக்கு நம்ம கடைசியாக செய்ய போகிறது என்ன தெரியுங்களா, ஜெபந்தான். உன் ஜெபந்தான் அந்த ஆத்மாவுக்கு அந்த நேரம் உதவி செய்யும் பாருங்களேன். இன்றைக்கி அதுதான் நம்ம உணர முடியாத நிலையில் இருக்கிறோம், எதை எப்போ கொடுக்கணுன்றது தெரியல, ஞானம் இல்லை, எல்லாம் வெளியில் போய் சாமியார் பூசையை முடிக்கட்டும், அங்கே உட்காந்து டைம் வரும், சீக்கிரம் முடித்தா கொண்டு போய் தொலைச்சிட்டு வரலாம், என்ன இந்த ஆள் வச்சுட்டு பூஜை வச்சுட்டு பிரசங்க வச்சுட்டு கிடக்கிறாரு. அதனால் முன்னாடியே சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஃபாதர் பிரசங்கம் இல்லை வேண்டாம் சீக்கிரம் வந்துருச்சுருங்க அப்படி பாருங்க. பரவாயில்ல, இதெல்லாம் ஞானத்தினுடைய குறைபாடு பாருங்களேன். அதனால தான் சொல்கிறோம் தேவ பிள்ளைகளே, இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எதுக்கு நம்ம அலசி ஆராய்ஞ்சு காட்டுறோம்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி நடந்திருக்கிறாங்க, எந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த புனிதர் கூட அப்படித்தான் ஆண்டவருடைய வழியில் 31 வயசில் திரும்பி வராரு. பாலைவனத்தில் வாழ்ந்த ஆண்டனி, செயின்ட் ஆண்டனி, புனித அந்தோனியாருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டவர் அவர் நம்முடைய கத்தோலிசிசத்துக்கு மாறி வராரு. 31 வயசு ஏசுநாதர் சாமி வெளியில் வந்து பிரசங்க வைக்கிற வயசு, 30 வருஷம் மறைஞ்சிருந்து 31 வருஷம் வெளியில் வந்தார். இவர் ஆண்டவருக்குள்ளே வராரு, அது வரைக்கும் வெளியில் இருந்துட்டார். அவர் வாழ்க்கை எல்லாம் தாறுமாறான வாழ்க்கை, எல்லாரையும் போல தான், நம்ம லவ் பண்ணார், கல்யாணம் பண்ணார், இப்போ அப்படி இப்படி இருந்தார். அம்மா வந்து இல்லைப்பா அது நமக்கு ஒத்து வராதுப்பா, நம்ம இதில் நம்ம ஒரு பொண்ணை பார்ப்போம், நல்ல பிள்ளையாக பார்ப்போம், அவர் அதெல்லாம் கேட்கல. இப்போ நிறைய பேர் நம்ம அப்படி தான் இருக்கிறோம், நமக்கு இத்தனை வருஷமாக சோறு போட்டு வளர்த்த தாய் தாப்பா இவ்வளோ நாள் நமக்கு என்ன கொடுக்கணும் எது கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுல மட்டும் அவங்க தப்பு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நம்ம போய் டபக்குன்னு எதையோ ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுவோம், இதை பேசக்கூடாது, அப்புறம் ஃபாதர் வந்து காதலுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால் நாங்கள் காதலுக்கு எதிரி இல்லை, கொஞ்சம் கருணை, அப்பா அம்மா மேலே கருணை கண்ணோட பாருங்களேன், கிவ் சம் டைம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நீ காதலிச்சுக்கோ, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு. இதை தான் நம்மளுடைய நம்ம பார்த்துருக்கிற மகள், இதை தான் நம்மளுடைய மகன், பார்த்துக்கங்க, கொஞ்சம் நீங்கள் இன்வால்வ் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி கிவ் தம் சம் லைஃப், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீ கோ திடீர்னு ஒரு காட்டினோடனே உடனே அப்படியாம்மா ஓகே கெட் மேரிட் அப்படி சொல்லிடுவாங்களா? அவங்களுக்கும் 1008 கவலையெல்லாம் உள்ளக்க இருந்திருக்கும், அந்த பிள்ளையை முடிப்போமா இந்த பிள்ளையை முடிப்போமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. எனக்கு தான் ஒன்றுமே யோசிக்கலைன்னு நினைக்கிறேன், நம்ம இங்கே வந்து நின்றுட்டோம். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என் பையனுக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன் பாதர், எந்த பிள்ளைய வேணாலும் கூட்டிகிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக பார்த்துட்டே இருந்தேன்னா, அந்த அம்மா என்ன ஃபாதர் உன் வயிற்றில் நான் புறக்காமல் போயிட்டேனேம்மா அப்படின்னு, இப்படி ஒரு பர்மிஷனை நீ கொடுத்துருப்பிய எனக்கு பாருங்க. அது மாதிரி தாய் தந்தையெல்லாம் இருக்கிறாங்க, சந்தோஷம்தான், மகிழ்ச்சி அடையிறோம். அதாவது பெற்றோர்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிறாங்க அப்படின்னா, பிள்ளைகள் அதுக்கு மேலே பெருந்தன்மையாக இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, தாய் பத்தடி பாஞ்சா குட்டி பன்னெண்டடி பாயணும்னு சொல்லுவாங்க இல்லையா, எதில் நன்மை தளத்தில் பாயணும். ஐயோ நம்ம அம்மா அவ்வளோ தூரம், அம்மா அப்பா அவ்வளோ தூரம் இறங்கியிருக்காங்களே, அப்போ நம்ம எவ்வளோ தூரம் பெருமையாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்கள்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குடும்பத்தை அப்படியே நெருக்கிற தன்மைகளெல்லாம் பார்க்குற போது வேதனையாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஏன் காதல் வழியில் போகணும், நம்ம அகுஸ்தினார் வழியில் வருவோம். அப்போ பாருங்கள், அந்த அகுஸ்தினார் அப்படியெல்லாம் போனவர் அந்த அம்மா எவ்வளோ தூரம் தாங்கி 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 அந்த மகனுக்காக ஜெபிச்சு, அப்புறம்தான் கடைசியில் இவர் ஒரு நாள் ரோட்டில் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தார் பாருங்கள், ஒரு கோயில் இருந்துச்சு, அப்படி உள்ளே போகிறார். உள்ளே போகிறப்ப தான் அங்கே போனோன்னே ஒரு குழந்தை சத்தம், ஒரு குழந்தை பேசுகிற சத்தம் கேட்டுச்சு. என்ன அப்படின்னா, டேக் அப் அண்ட் ரீட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, எடுத்து வாசி அப்படின்னு வந்துச்சு. அவர் என்ன எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு தெரியாமல் தவிச்சார். அப்போ அங்கே ஒரு பைபிள் இருந்துச்சு, அப்போ ரேண்டமாக ஓப்பன் பண்ணார். அட் ரேண்டமாக அவர் ஓப்பன் பண்ணுறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளும் அப்படி தான் ரேண்டமாக நிறைய நேரம் ஓப்பன் பண்ணுறோம். இப்படி ரேண்டம்னா இப்படி இப்படி டபக்குன்னு பைபிளை அப்படி எடுத்து பார்த்ததை கண்ணில் பார்க்குறத வாசிக்கிறது. சில பேர் அப்படி தான் வாசிக்கிறாங்க. இப்படி கண்ணை மூடிட்டு ஏதாவது முக்கியமான டிசிஷன் எடுக்கணும்னா இப்படி தான், ஆண்டவரே 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 அதை வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு சில நேரத்தில் கிளிக் ஆகும், ஆண்டவர் உண்மையாலுமே செய்வார், ஆனால் எல்லா நேரத்துலையும் அப்படி செய்ய மாட்டார். ஒருத்தன் அப்படி தான் ஒவ்வொரு தடவையை செய்யும் போதும் அப்படி திறந்து வாசிப்பானா, அப்படி தான் வந்து வாசித்தானா, ஆண்டவர் இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்னு. யூதாசோட கதை வந்துச்சான், யூதாசன் ஆண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு. ஐயோ இதை போய் எப்படி செய்கிறது தெரியலையே அப்படின்ட்டு திருப்பி ஆண்டவரை நல்ல வார்த்தையாக கொடுங்க போ கொடுங்க அப்படின்னு, நீயும் போய் அப்படியே செய் அப்படின்னு வந்துச்சான். அடுத்த தடவை ஆண்டவர் என்ன இவ்வளோ சோதிக்கிறீங்க, நல்ல வார்த்தையாக போடுங்க, செய்ய வேண்டியதை விரைவாய் செய்யணும் வந்துச்சான். உன்னையெல்லாம் சாகடிக்காமல் ஆண்டவர் விட மாட்டார். அதனால் ஆண்டவரை சோதிக்கக்கூடாது எல்லா நேரமும். எப்பயாவது என்ன முடிவெடுக்க தெரியல, கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ், ஓகே வெல் அண்ட் குட், ஆண்டவர் இது பண்ணுவார். ஆனால் இது அவர் அப்படி தான் போய் வாசிக்கிறார். அன்றைக்கி வாசிக்கும் போது ரோமையர் 13:13 வருது, 13:13 அந்த ரெண்டு இறை வசனமும் இவர் வாசிக்கிறார். என்ன, பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக, களியாட்டம் குடிவெறி கூடா ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக, தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்வின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே மனுஷன் அப்படியே, ஏன்னா அந்த நேரம் ஆவியானவர் அவர் ரெடியாக இருக்கிறார் அவரை தொடரத்துக்கு. எப்போ அகுஸ்தினார் முட்டி போட்டாரோ அப்போ அவர் கை தூக்குனாரோ அப்போ டன். ஒரு பையன், நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒரு சகோதரன் வந்து இந்த சந்தேகத்தை எழுப்பினார், எழுப்பியிருக்கிறாரு வாட்ஸ்அப்பில், எனக்கு கேட்டிருந்தாங்க. ஒரு மனுஷன் தானாக உணர்ந்து அவன் கடவுள்கிட்ட மண்டாடினா தான் கடவுள் அவனை தொடுவார் அப்படின்னா, இப்போ கடவுளுடைய இரக்கம் எங்கே இருக்குது, கடவுள் எப்படி இறக்கப்படுறார், கடவுளுடைய செயல்பாடு அங்கே இல்லையே அப்படின்னு. கடவுளுடைய செயல்பாடு இல்லாமல் இல்லை, நம்ம ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் அந்த நபர் மேலே கூடிக்கிட்டே இருக்கும். மோனிகா அம்மாவுடைய ஜெபம், அவருடைய குடும்பத்தாருடைய ஜெபம் கண்டிப்பாக அகுஸ்தினார் மேலே நிறைவாக இருந்துச்சு. ஆனால் எப்போ அந்த மனுஷன், அந்த நபர் தன்னை கொடுக்கணும், எஸ் மை லார்ட் அப்படி சொல்லணும். ஏன் அதுக்காக நம்ம காத்திருக்கிறோன்னா, ஹியூமன் ஃப்ரீடம். கடவுள் மனுஷனை படைக்கும் போது அவனை ஒரு ஃப்ரீடத்தோட, ஒரு சுதந்திரத்தோடு படைச்சிருக்கிறார். அந்த சுதந்திரத்தை அவர் என்ன செய்ய மாட்டார், பிடுங்க மாட்டார், அதை தாண்டி கடவுள் வேலை செய்ய மாட்டார். ஏன்னா கடவுளை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, அவருடைய சாயலில் தான் நம்மளை படைச்சிருக்கிறார். ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார், அந்த அறிவை கொடுத்துருக்கிறார், அதை உணரக்கூடிய பலத்தை கொடுத்துருக்கிறார். அதை உணரணும்னு நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறார். இதையெல்லாம் பார்த்து நீ அறியலை அப்படின்னா ஆண்டவர் உதவி செய்ய முடியாத நிலையில், அவரே கட்டப்பட்ட நிலையில் நிற்பார். நாட் தட் ஹீ இஸ் நாட், இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் காட், கடவுளுக்கு எல்லாம் முடியும். ஆனால் அந்த நபர் தன்னுடைய இயல்பை உணர்ந்து கடவுளுக்கு முன்னாடி கையை தூக்கும் போது கடவுள் என்ன செய்வார், நிறைவான ஆசீர்வாதத்தை போடுறார். இதை தான் அந்த இடத்துல நடந்துச்சு. அவர் உடனே அகுஸ்தினார் என்ன செய்தார், அவர் கடவுளுடைய ஞானத்தை உணர்ந்தவராக இந்த வார்த்தையிலிருந்து அவர் உணர்ந்துட்டார். உணர்ந்து தன்னுடைய இயலாமை, தன்னுடைய பலவீனம், தன்னுடைய பாவம் எல்லாவற்றையும் உணர்ந்து கண்டிப்பாக கண்ணில் ரெண்டு தண்ணி வந்திருக்கும் அப்படிதானே. அப்போது அவர் கடவுள் அவருடைய அந்த குற்றத்தை உணர்ந்த உள்ளத்தை அவமதிக்காதவர் ஆண்டவர், உடனே என்ன பண்ணிட்டார், அவர் ஆசீர்வாதத்தில் உயர்த்திட்டார். அந்த மகனுடைய ஆற்றலை உயர்த்தினார், ஞானத்தால் நிரப்பினார். அவரை கொண்டு போய் ஒரு அரசனாக வைக்கலைங்க, அவரை கொண்டு போய் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆயனாக வைக்கிறார். பார்த்தீங்களா, ஞானத்தால் கிருபையால் அவரை நிரப்பி அவர் புத்தகம் எழுதினார் பாருங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் அகுஸ்தினார்னா பிடிக்காது செமினேரியில் படிக்கிற போது, ஏன் தெரியுமா, அவர் புத்தகம் இத்தா தம்பர்ஸாக இருக்கும். அதில் தான் எங்களுக்கு பாடமே எடுத்துக்கிட்டு எங்களை கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்து விடுவாங்க. அவர் என்ன சொன்னார், இந்த வருஷம் இங்கே போனார், எதை சொன்னார் அப்படின்னு சொல்லி, அதனால் அவர் அவ்வளோ தூரம் ஞானத்தை பாருங்க ஆண்டவர் அவரை நிரப்பினார். அதனால தான் சில பெற்றோர்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணால் நாளைக்கு மகள் மாறிடணும், மகள் மாறிடணும்னு நினைக்கிறாங்க. 20 வருஷமாக இந்த அம்மா காத்திருந்தாங்கன்னா உங்களால் ஒரு 5 வருஷம் கூட காத்திருக்க முடியாதா? சும்மா காத்திருக்கக்கூடாது, அந்த தாய் ஜெபித்து காத்திருந்தார்கள். நீங்கள் எப்படி ஜெபித்து காத்திருக்கிறீங்களா? சில நிறைய பேர் புலம்பி தான் காத்திருக்கிறோம். யாருக்கிட்ட பேசினாலும் நம்ம பிள்ளைகளை புலம்புறது, ஐயோ என் பிள்ளை நாசமாக போச்சு, போங்க என் பிள்ளை, நான் என்ன அந்த பிள்ளை எப்படி வளர்த்து இப்படி ஆளாக்கி கிளி மாதிரி வளர்த்து பூனை கையில் கொடுக்குறேன். பாருங்கள் அதுங்கள்ட்ட சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நெகட்டிவ் வார்த்தை. அந்த பிள்ளைங்க எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? அதனால தான் நம்ம சொல்கிறோம், உலகத்தில் வாயை மூடிடணும், ஆண்டவர்கிட்ட நம்ம நாவை திறக்கணும். இந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறேன். மோனிகாமா அழுது என்ன சொல்லியிருப்பாங்க? நன்றி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக கடவுள் இந்த குழந்தையை, இந்த மகனை தொடுவார்னு அவங்க நம்பினாங்க. அதனால தான் அவருடைய மாற்றம் பாருங்க, அதுதான் ஞானம்னு சொல்கிறோம். இந்த ஞானத்தினுடைய அடையாளம் நம்மக்கிட்ட இருக்கிற போது நம்ம அற்புதத்தை காண முடியும். ஞானம் இல்லைன்னா ஒவ்வொருத்தட்டையாக ஃபோன் பண்ணி எனக்கா ஜெபம் பண்ணிக்கோ, எனக்கா ஜெபம் பண்ணிக்கோ, எனக்கா ஜெபம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவங்களும் சொல்லுவாங்க, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீ எனக்காக ஜெபிச்சுக்கோ. இது என்னமோ ஸ்லோகனாக மாறிடுச்சு. நம்ம பார்க்கும்போதெல்லாம் நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீ எனக்காக ஜெபிச்சுக்கோ. ஏன் அவங்க ஜெபிக்கல, நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்களா? அதனால் இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம மாற்றி ஆகணும் உடனே. ஐ வில் ப்ரே ஃபார் யூ, யூ ப்ரே ஃபார் மீ. தேவ பிள்ளைகளே, நம்ம ஞானத்தோடு இருக்கணும். யாக்கோபு 3:13 நம்ம பார்க்குறோம், ரெண்டு விதமான ஞானம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் கிடைக்கிற ஞானம், நிறைய பேர் அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். நம்மால் என்ன செய்வான், அவனை பார்த்து அவன் பின்னாடியே ஓடி காணாமல் போயிடக்கூடாது. சொல்லுது பாருங்க, உங்களுடைய ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். ஒரு தலைவனை பார்க்குறேன், ஒரு பெரிய பணக்காரனை நான் பார்க்குறேன், பேரெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. உலகத்தில் நம்ம நியூஸில், டாப் நியூஸ்லலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை நம்ம பார்க்குறோம். அவங்க பணத்தால் செழிப்பாக இருக்கிறாங்க, அறிவாற்றல் நிறைஞ்சிருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அடுத்தது அவங்கக்கிட்ட கிடையாது. ஞானம் தரும் பணிவால நன்னடத்தையால, இது ரெண்டு மிஸ்ஸிங். அப்போது அது எங்கிருந்து வரக்கூடிய ஞானம், வேறு இடத்துலேருந்து வர ஞானம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் உள்ளத்தில் பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்டாத, உண்மையை எதிர்த்து பொய் பேசாத. பொய் பேசுறது, கட்சி மனப்பான்மை, கசப்பு கொடுக்கிறது, இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது, அது மனித இயல்பு சார்ந்தது. கடைசியில் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, பேய் தன்மை வாய்ந்தது. பாருங்க, டெவலிஷ் மென்டாலிட்டி. அது இருக்கிற இடத்துல குழப்பங்கள், அடுத்தவங்களை விரட்டுறது, அசிங்கப்படுத்துறது, காயப்படுத்துறது, இதெல்லாம் நடக்கும். பிடிச்சிக்கிறது, தானுங்கிற பெருமையை பிடிக்கிறது, என்னுடையது அப்படின்னு, இது யாருக்கும் நான் விடமாட்டேன். ஒரு குருவானவர் சொல்கிறாரு, ரெண்டு சாமியார் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிறாரு. அது என்ன, இது ஞானமா? இது உலகம் தரக்கூடிய ஞானத்தில் அவர் செழிப்பாக இருக்கலாம், ஆனால் எப்படி சொல்ல முடியும்? நம்ம இணைஞ்சு வாழத்தான ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. அப்போ அது அந்த ஞானம் வெளிப்படக்கூடியது கடவுளுடைய ஞானமா? இல்லை இல்லை இல்லை, அது மனித ஞானத்தினுடைய, அந்த பேய்த்தன்மையினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் நம்ம கண்டுகொள்ளுகிற போது நாம் உடனே அவர்களை அக்யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அவர்களை போல் நம்ம இருந்துடக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும், இருந்து காட்டணும். ஆண்டவர் சொல்கிறார், ரெண்டு பேர் சேர்ந்தால் மனக்கசப்பு வந்துடும் அப்படின்னு அந்த நபர் வெளிப்படுத்துகிறாரு. ஏன் வருது? அப்போ என்னிடத்த தாழ்ச்சி இல்லை, ஞானம் கொடுக்குற அந்த பண்பு என்கிட்ட இல்லை, ஞானத்தால் அந்த பணிவாக நான் நடக்கணுங்கிற அந்த பணிவு என்கிட்ட இல்லை. அப்போது அப்படி இல்லாதவர்கள் கசப்பை ஏற்படுத்துவாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, கடவுள் தரக்கூடிய ஞானத்தால் என்னை நிரப்பிக்க நான் முயற்சிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மை, மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும். பார்த்தீங்களா, பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது, எல்லாம் கரெக்டாக நடக்கும். அதில் பாருங்க, அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. ஒருத்தர் நம்மகிட்ட வராங்க அப்படின்னா, அவங்க சலனப்பட்டு வரும்போது நம்ம அமைதி ஏற்படுத்துகிற அடையாளமாக இல்லைன்னா, நம்மகிட்ட இருக்கிற ஞானமெல்லாம் உலகத்தின் ஞானம். அந்த ஞானம் உனக்கு காசை கொட்டும், பெருமையை கொட்டும், அதிகாரத்தை கொட்டும், ஆண்டவர்கிட்ட மோட்சத்தின் கதவை அடைச்சிரும். இதுதான் உண்மை. அதனால தான் சொல்லுகிறோம், தேவப்பிள்ளைகளே, கிறிஸ்தவனாகப்பட்டிருக்கிற நாம ஏழையாக இருக்கிறத பற்றியோ, அல்லது இயலாமையில் நம்ம துன்பப்படுறதை பற்றியோ, அல்லது ஒரு நன்மைக்காக துன்பப்படுகிற அந்த சாட்சிய வாழ்க்கையை பற்றியோ கவலைப்படக்கூடாது. நாம் இந்த ஞானத்தை மட்டும் கையில் வச்சிருக்கிறோமா அப்படின்னு நம்ம பிடிச்சிக்கிட்டே ஓடும்போது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இதுதான் ஆண்டவருடைய கிருபையான வார்த்தை. நர்மையான வேலையில் ஆண்டவர் யாக்கோபு 1:5 சொல்கிறாரு பாருங்க, உங்களுள் எவனை யாராவது ஞானம் குறைவாக இருக்கிறதா உணர்ந்தீங்கன்னா உடனே கடவுளிடத்தில் கேளுங்க, அவர்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாராம் கடவுள்? முகம் கோணாமல் தாராளமாக எல்லாருக்கும் கொடுப்பார். இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் நிறைய குட்டீஸ் நம்மளுடைய ப்ரேயர்லாம் கேட்டுட்ருக்குறீங்க. ஐ ஹோப் யூஆர் ஆல் அவேக். குட்டீஸ்லாம் தூங்கிட்டீங்களா, முழிச்சிருக்கிறீங்களா? அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா உடனே மடியில் படுத்து தூங்கிடுவாங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், பிள்ளை மடியில் படுத்து சத்தம் போடாமல் தூங்குச்சுன்னா கோயிலில் தூங்க வச்சுருவாங்க. 1 வயசு வரைக்கும் தான் பிள்ளைய தூங்க வைக்கணும். சின்ன குட்டி குழந்தைங்க தான் தூங்கணும். 1 வயசுக்கு மேலே பிள்ளைகளுக்கு எது சரி எது தப்புன்னு அறிய பண்ணுகிற அந்த வயசு வந்துருச்சுன்னா பிள்ளைய எழுந்திரிச்சு நில்லுன்னு சொல்லணும். நிறையா வீட்டில் பார்க்குறேன், ஜபிக்கும் போது பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், அப்பா அம்மா அவங்க பிசாடி நிற்பாங்க. எப்போ நீ விளையக்க போகிறோம் பிள்ளைய? 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ 5 வயசுலேயே நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைய வளைக்கணும், நேராக்கணும். இட்ஸ் அ ப்ரேயர், ஸ்டாண்ட் லைக் திஸ். சில குடும்பங்களில் சுதாரிப்பாக இருக்கிறாங்க, ரொம்ப கடுமையாக இந்த மாதிரி காரியத்தில் இருக்கிறாங்க, பாராட்டுகிறோம். இல்லாதவர்கள் சுதாரித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை இதோ நம்ம பன்றிகளை போல் வளர்க்கக்கூடாது. சோத்து போட்டேன், என் பிள்ளை நல்லா சாப்பிட்டு திம்மு திம்முன்னு வளர்ந்துச்சு. நல்லா துணி வாங்கி கொடுத்தேன், நல்லா பட்டாடை கொடுத்துக்கிட்டு என் பிள்ளை பளபளான்னு போச்சு. மேக்கப் செட்டு வாங்கி கொடுத்தேன், இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பன்றிக்கு வேஷம் போட்டாலும் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் பன்றிகளை போல் வளர்க்கறதுக்காக பிள்ளைகளை உங்கள் கையில் கொடுக்கல. உன் கையில் இருக்கிற பிள்ளை உன் பிள்ளை அல்ல, உன் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் உன்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, நீ பொறுப்பாக வளர்க்கணும்னு. அப்போ பிள்ளைகளை வெறும் சோறு போட்டு வளர்க்குறதுக்காக இல்லை, அவைகளுக்கு ஞானத்தை கொடுக்கணும். அதுக்கு ஞானம் தாய் தந்தைக்கிட்ட வேணும். அப்போ வேணும்னா என்ன செய்யணும்? நமக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற ஞானம் குறைவாக இருந்தால் தாய் தந்தை கை வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த குழந்தைய நான் வளர்க்குறதுக்கு முடியாமல் இருக்கிறேன், இந்த குழந்தை நான் பேசுகிறதை கேட்க மாட்டேங்குது, என் மகன் எனக்கு மேலே ரியாக்ட் பண்ணுறான். சில குழந்தைகள், சிறு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? ரியாக்ட் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க அப்பா அம்மாவை, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஒரு இடத்துல நான் பார்த்தேன், உங்கள் அப்பாவை அந்த பையன் கெட்டவாக சொல்லி திட்டுறான், தீய வார்த்தையை சொல்லி திட்டுறான். அவர் வடமானே பரவாயில்லடமானே பரவாயில்லடமானே அப்படின்னு சொல்லி அணைச்சிக்கிறார். ஓகே, தகப்பன் அடிக்கணும்னு நான் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கல. ஆனால் அவன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே வந்திருக்கிறான், ஒரு குருவானவர் நிற்கிறார், எல்லோரும் நிற்கிறாங்க, எல்லாருக்கு முன்னாடி அவன் சொல்லுகிறான்னு சொன்னால் த பேசிக் இஸ் ராங். தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளை நீங்கள் 5 வயசில் நீங்கள் வளைக்க கற்றுக்கலன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர முடியாது. ஆகவே தான் சொல்கிறோம், பிள்ளைகளே, நீங்கள் ஞானத்தில் குறைவுபட்டவராக இருந்தால் கேளுங்க, ஆண்டவர் முகம் கோணாமல் தாராளமாக எல்லாருக்கும் கொடுப்பவர். கடவுளுடைய சீராக்கியின் ஆகமம் 19:21 சொல்லுது, தெய்வ பயம் இருந்து ஞானம் குறைந்து போய் அறிவு மட்டமாக இருக்கும் மனிதன். நல்லா கவனிங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியுது, ரொம்ப அருமையான வசனம். அதனால தான் கடைசியாக இதை சொல்ல ஆசைப்பட்டேன். சீராக்கியின் ஆகமம் 19:21 இந்த எழுதியிருக்குது, தெய்வ பயம் இருக்குதுங்க, ஞானம் குறைந்து போயிடுச்சு, அறிவு மட்டமாக இருக்கும் மனுஷன், அறிவு மிஞ்சி போய் உன்னத கடவுளின் கட்டளைகளை மீறுகிறவனை விட மேலானவன் அப்படின்னு எழுதியிருக்கு. எவன் ஒருத்தன் அறிவு மிஞ்சி போய் கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் உதறி தள்ளிட்டு அவன் பயம் இல்லாமல் போகிறானோ அவனை விட, அவன்கிட்ட இருக்கிறது ஞானம் இல்லை, அறிவு குறைஞ்சிருச்சு, ஆனால் என்ன இருக்குன்னா தெய்வ பயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக அவன் இவனை விட மேலானவன் என்று எழுதப்பட்டிருக்கிற. அப்போ நம்மக்கிட்ட அடிப்படையில் இருக்க வேண்டிய விஷயம் அந்த ஞானத்தின் துவக்கமாக இருக்கிற தெய்வ பயம். ஆகவே இந்த அருமையான வேளையில் அகுஸ்தினார் தெய்வத்துக்கு பயந்தார், ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை ஒப்படைச்சார். இதோ நீங்களும் ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை ஒப்படைத்து பாருங்கள். ஆசீர்வாதத்தின் தேவன் யாருக்கு எதை அள்ளி கொடுக்கலான்னு காத்திருக்கிற தாராள பிரபு அவர். தனக்குத்தானே எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்து கொண்டிருக்கிறவர் அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் அள்ளி தெளித்தவர் இன்றைக்கு அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசீரை அபிஷேகத்தை உனக்குள்ளும் வைக்க காத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஞானத்தை கேட்டு மன்றாடணும். குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஞானம், பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஞானம், நம்ம பணி செய்யக்கூடிய இடத்துல அந்த இடத்திற்கான ஞானம், குருவாக இருக்கிறதுக்கான ஞானம், மக்களை மேய்ப்பதற்கான ஞானம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கிற போது மட்டும் அவர் முகமே கோண மாட்டார். பணத்தை கேட்கிற போது மூஞ்ச திருப்பிடுவார் கடவுள். அதிகாரத்தையும் பெருமையும் கேட்கிற போது ஆண்டவர் முகத்தை திருப்பி விடுவார். ஆனால் ஞானத்தை கேட்கிற போது முகம் கோணாமல் நிறைவாய் கொடுப்பார் என்கிற வார்த்தை வாக்கு மாறாத தேவன் உனக்காய் செய்ய போகிறார். சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானத்தை பெற்று அவருக்கே நாம் மாற்றி அளிப்போம். ஆமென்.